அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை. முதலாம் அரையாண்டு தேர்வு 2021 2022. தமிழ் ஆண்டு 9. புலன்மொழி தேர்வு. கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும். முதலில் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்படும். அடுத்து உங்களுக்கான உரையாடற் பகுதி ஒலிக்கப்படும். உரையாடற் பகுதி ஒலிக்கப்பெற்ற பின்னர் ஆனா பகுதிக்கான வினாக்கள் ஒலிக்கப்படும். ஆனா பகுதியின் வினாக்களுக்கான விடையினை கண்டறிந்து அடையாளமிடுவதற்கும் ஆவண்ணா பகுதிக்கு விடையளிக்கவும் 3 நிமிடங்கள் தரப்படும். உரையாடற் பகுதியும் ஆனா பகுதியின் வினாக்களும் மீண்டும் ஒருமுறை ஒலிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 2 நிமிடங்கள் தரப்படும். உங்களுக்கான நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்படும். ஆயத்தமாகுங்கள். முதலில் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கான உரையாடற் பகுதி ஒலிக்கப்படுகிறது.
அக்கா, இங்கே பாருங்கள். எமது தாயகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. வீடுகள், வீதிகள் வெள்ளத்தினால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன.
ஆம் நாவரசி, நானும் அதனைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கோடை காலத்தில் நீர் இல்லாமல் இடர்படுவதும் மழை காலத்தில் அதிக மழை பொழிவினால் அல்லற்படுவதும் இப்போது வழக்கமாகிவிட்டது.
அக்கா, தாயகத்தில் முன்பெல்லாம் இப்போது போன்று மழை காலத்தில் வெள்ளத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் மிக குறைவு என்று பூட்டி கூறினாரே. ஏன் இப்போது வெள்ளத்தினால் மக்கள் அடிக்கடி பாதிக்கப்படுகிறார்கள்?
நல்ல கேள்வி நாவரசி. நானும் இதனை பற்றிய ஆய்வுகளை தேடி படித்தேன். இதற்கு நாங்கள்தான் காரணம். மழை நீர் வழிந்தோடக்கூடிய ஆறுகள், கால்வாய்கள், மழை நீரை சேமித்து வைக்கக்கூடிய குளங்கள், நீர்த்தேக்கங்கள் என்பன அழிக்கப்பட்டு கட்டடங்களும் தொழிற்சாலைகளும் அமைக்கப்பட்டு வருவதால்தான் பேரிடரை எமது மக்கள் சந்தித்து வருகிறார்கள்.
ஆம் அக்கா, தமிழ்ப்பள்ளியில் தமிழர் நீர் மேலாண்மை என்ற பகுதியில் இதனை பற்றி படித்திருக்கிறோம். தமிழர்கள் மழை காலங்களில் மழை நீரை வீணாக்காமல் தேக்கி வைத்து வேண்டிய போதெல்லாம் உழவு தொழிலுக்கு பயன்படுத்தி இருந்தனர். விரைவாக பாய்ந்து வரும் ஆற்றை மறித்து அணை கட்டி தேக்கி வைத்தனர். காவிரி ஆற்றிலே மன்னன் கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணையே உலகின் முதல் அணை. இவ்வாறு உலகத்துக்கு நீர்மேலாண்மையை அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள்.
ஆமாம் நாவரசி, பண்டை தமிழரின் நீர் மேலாண்மை பற்றிய செய்திகள் பழந்தமிழ் நூல்களிலே உள்ளன. ஏரிகள் அமைக்கும் முறை, நீர் பங்கீட்டு முறை, ஓர் ஏரி கொண்டுள்ள நீரினை அளவிடும் முறை, நீர் உரிமை என பல்வேறு செய்திகள் அந்நூல்களிலே உள்ளன. அவை அன்றைய காலத்திற்கு மட்டுமல்ல, என்றும் பயன்படத்தக்க குறிப்புகளாக விளங்குகின்றன.
இன்றும் அணைக்கட்டு என்ற சொல் ஆங்கிலத்தில் அணைக்கட் என்றே அழைக்கப்படுகிறது. எகிப்து நாட்டில் நைல் ஆற்றை இடைமறித்து அணை கட்டப்பட்ட போது அதற்கும் தமிழ் தொழில்நுட்பவியலாளரே உதவினர் என்று சிக்காகோ பல்கலைக்கழக தகவல் களஞ்சியம் கூறுகிறது.
இவ்வாறு தொன்மையான நீர் மேலாண்மை பற்றிய அறிவையும் அவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடிய வளமும் கொண்டுள்ள தமிழினம் இன்று வெள்ளத்தினாலும் நீர் பற்றாக்குறையாலும் மாறி மாறி அல்லற்படுவது கவலையை தருகிறது. இளையோராகிய நாம் பல்வேறு வழிகளில் மக்களுக்கு நீர் மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்.
ஒலிக்கப்பட்ட உரையாடற் பகுதியை கேட்டு விளங்கிக் கொண்டு கேட்கப்படும் வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளை கண்டறிந்து பெட்டியினுள் வினாக்களின் இலக்கங்களை எழுதுக. வினா 1. மழைநீரைச் சேமித்து வைக்கக்கூடிய இடங்களில் ஒன்று எது? வினா 2. காவிரியாற்றிலே கட்டப்பட்ட அணையின் பெயர் என்ன? வினா 3. உலகத்துக்கு நீர்மேலாண்மையை அறிமுகப்படுத்தியோர் யார்? வினா 4. பண்டை தமிழ் நூல்களிலே உள்ள நீர்மேலாண்மை பற்றிய செய்திகளில் ஒன்று எது? வினா 5. நைல் ஆற்றை இடைமறித்து அணை கட்ட யார் உதவினர்? இப்பொழுது உரையாடற் பகுதியும் ஆனா பகுதியின் வினாக்களும் மீண்டும் ஒரு முறை ஒலிக்கப் பெறுகிறது. அக்கா, இங்கே பாருங்கள், எமது தாயகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. வீடுகள், வீதிகள் வெள்ளத்தினால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன.
ஆம் நாவரசி, நானும் அதனைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கோடை காலத்தில் நீர் இல்லாமல் இடர்படுவதும் மழை காலத்தில் அதிக மழை பொழிவினால் அல்லற்படுவதும் இப்போது வழக்கமாகிவிட்டது.
அக்கா, தாயகத்தில் முன்பெல்லாம் இப்போது போன்ற மழை காலத்தில் வெள்ளத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் மிக குறைவு என்று பூட்டி கூறினாரே, ஏன் இப்போது வெள்ளத்தினால் மக்கள் அடிக்கடி பாதிக்கப்படுகிறார்கள்?
நல்ல கேள்வி நாவரசி. நானும் இதனை பற்றிய ஆய்வுகளை தேடி படித்தேன். இதற்கு நாங்கள்தான் காரணம். மழைநீர் வழிந்தோடக்கூடிய ஆறுகள், கால்வாய்கள், மழைநீரை சேமித்து வைக்கக்கூடிய குளங்கள், நீர்த்தேக்கங்கள் என்பன அழிக்கப்பட்டு கட்டடங்களும் தொழிற்சாலைகளும் அமைக்கப்பட்டு வருவதால்தான் பேரிடரை எமது மக்கள் சந்தித்து வருகிறார்கள்.
ஆம் அக்கா, தமிழ்ப்பள்ளியில் தமிழர் நீர்மேலாண்மை என்ற பகுதியில் இதனை பற்றி படித்திருக்கிறோம். தமிழர்கள் மழை காலங்களில் மழை நீரை வீணாக்காமல் தேக்கி வைத்து வேண்டிய போதெல்லாம் உழவு தொழிலுக்கு பயன்படுத்தி இருந்தனர். விரைவாக பாய்ந்து வரும் ஆற்றை மறித்து அணை கட்டி தேக்கி வைத்தனர். காவிரி ஆற்றிலே மன்னன் கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணையே உலகின் முதல் அணை. இவ்வாறு உலகத்துக்கு நீர்மேலாண்மையை அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள்.
ஆமாம் நாவரசி, பண்டை தமிழரின் நீர் மேலாண்மை பற்றிய செய்திகள் பழந்தமிழ் நூல்களிலே உள்ளன. ஏரிகள் அமைக்கும் முறை, நீர் பங்கீட்டு முறை, ஓர் ஏரி கொண்டுள்ள நீரினை அளவிடும் முறை, நீர் உரிமை என பல்வேறு செய்திகள் அந்நூல்களிலே உள்ளன. அவை அன்றைய காலத்திற்கு மட்டுமல்ல, என்றும் பயன்படத்தக்க குறிப்புகளாக விளங்குகின்றன.
இன்றும் அணைக்கட்டு என்ற சொல் ஆங்கிலத்தில் அணைக்கட் என்றே அழைக்கப்படுகிறது. எகிப்து நாட்டில் நைல் ஆற்றை இடைமறித்து அணை கட்டப்பட்ட போது அதற்கும் தமிழ் தொழில்நுட்பவியலாளரே உதவினர் என்று சிக்காகோ பல்கலைக்கழக தகவல் களஞ்சியம் கூறுகிறது.
இவ்வாறு தொன்மையான நீர் மேலாண்மை பற்றிய அறிவையும் அவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடிய வளமும் கொண்டுள்ள தமிழினம் இன்று வெள்ளத்தினாலும் நீர் பற்றாக்குறையாலும் மாறி மாறி அல்லற்படுவது கவலையை தருகிறது. இளையோராகிய நாம் பல்வேறு வழிகளில் மக்களுக்கு நீர் மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்.
ஒலிக்கப்பட்ட உரையாடற் பகுதியை கேட்டு விளங்கிக் கொண்டு கேட்கப்படும் வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளைக் கண்டறிந்து பெட்டியினுள் வினாக்களின் இலக்கங்களை எழுதுக. வினா ஒன்று: மழை நீரை சேமித்து வைக்கக்கூடிய இடங்களில் ஒன்று எது? வினா இரண்டு: காவிரியாற்றிலே கட்டப்பட்ட அணையின் பெயர் என்ன? வினா மூன்று. உலகத்துக்கு நீர் மேலாண்மையை அறிமுகப்படுத்தியோர் யார்? வினா நான்கு. பண்டை தமிழ் நூல்களிலே உள்ள நீர்மேலாண்மை பற்றிய செய்திகளில் ஒன்று எது? வினா ஐந்து. நைல் ஆற்றை இடைமறித்து அணை கட்ட யார் உதவினர்? இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகிறது.